நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கிறிஸ்மஸ் நத்தாரை கொண்டாடும் SBS தமிழ் ஒலிபரப்பின் நேயர்கள் அனைவருக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். முதலில், இலங்கையில் 10 வருடங்களுக்கு மேலாக தென்னிந்திய கிறிஸ்தவ திருச்சபையில் மதகுருவாக கடமையாற்றிய பின்னர் 1980களில் ஆஸ்திரேலியா கூடிவந்து மெல்பேர்ன் நகரிலும் பிரிஸ்பர்ன் நகரிலும் யுனைட்டிங் சர்ச் மதகுருவாக கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்றிருக்கும் அருட்திரு சுப்பிரமணியம் மனோபவன் அவர்கள் எம் நேயர்களுக்கு வழங்கும் நற்செய்தியுடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம்.
கிறிஸ்துவின் பிறப்பை மறுபடியும் கொண்டாட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே சில சிந்தனைகளை உங்கள் முன் வைக்கும்படியாக அழைத்த இந்த நிகழ்ச்சியை ஆக்குவதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நத்தார் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சிறுவயதம் முதல் நாடகங்கள் நடிப்பது உண்டு. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சிறுவயது வாங்கி நாங்கள் நத்தார் வந்ததும் நத்தார் வரலாற்றை நாடகமாக நடிக்கிறோம். இந்த நாடகத்தில் அநேக கதாபாத்திரங்கள், ஆட்டுமைப்பர்கள், தேவதூதர்கள், சாஸ்திரிகள், இன்னும் கத்திரக்காரன், இப்படியாக பல பேருடைய வரலாறுகள் நாங்கள் பார்க்கிறோம். முக்கியமான கதாபாத்திரங்கள் யூசேப்பு, மரியாள், கிறிஸ்து, குழந்தையாகிய கிறிஸ்து. மற்ற எல்லாருக்கும் ஏதோ வார்த்தைகள் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆனால் இந்த மூன்று பேர்ல மரியாள் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். கிறிஸ்து குழந்தையா இருந்த பொழுது அவர் வார்த்தையை பேச முடியவில்லை, தேவை இருக்கவில்லை. ஆனால் ஒருவர் இந்த வரலாறு முழுவதிலேயும் ஒரு வார்த்தையும் பேசாத ஒருவராய் இருக்கிறார், ஜோசேப்பு. கிறிஸ்துவின் தகப்பன் என்று சொல்லப்பட்டவரான ஜோசேப்பு இந்த முழு நிகழ்ச்சியிலையும் எந்த இடத்திலையும் ஒரு வார்த்தையும் பேசாம மௌனமாக நிற்கிறார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனெனில் இவர் கடவுள் பக்தி உள்ளவர், கடவுளோடு பேசுகிறவரான்று நாங்கள் காண்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நான் முத்தைக்கு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாய் மரியாள் ஜோசப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாய் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். யோசேப்பு மரியாள் திருமணமாக இருந்தார்கள். அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னதாக மரியாள் கர்ப்பவதியானாள் என்று கண்டதும் யோசேப்புக்கு ஐமிச்சம் ஆரம்பிக்கிறது. அவன் நீதிமான இருந்தபடினால் தொல்லல் இல்லாமல் முள்ள அதை மெதுவாக கடத்தி விடலாம் என்று யோசித்தான். மரியாள் குறித்த அளவிலும் அவ்வளவு மதிப்பு இருந்தபடினாலே அவளுக்கு தொல்லை கொடுக்க முடியாத விதமாக இரகசியமாக தள்ளிவிட நினைத்தான். என்றால் திருமணமாகாததற்கு முன்னதாக குழந்தை இருக்குமானால் அந்த சிறியை மிகவும் அவமானப்படுத்தினதாக இருக்கும். அது மட்டுமல்ல, சில வழிகளில் கண்டறிந்து கொள்ளக்கூடிய குற்றமாகவும் அது இருக்கும். இனி யோசேப்பை பொறுத்தளவில் திருமணமாகாதவளை மனைவியாக கொண்டவர் என்று சொல்லி அவருக்கும் மரியாதைக்காக இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் இரகசியமாக அவளை தள்ளிவிட யோசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவதூதன் யோசேப்பை சந்தித்து, நீ நினைக்கிறது தப்பானது, நீ நினைக்கிற மாதிரி அவள் பிள்ளையான வழியிலே போகிறபடி குழந்தைய போற இருக்கிறாள் என்றது கருத்து இல்லை. இது தேவதூதன் சொன்னது என்னவென்றால், இந்த பிள்ளை பரிசுத்தாவினாலே உண்டாருதுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இதிலேதான் நாங்கள் இந்த உண்மையை பார்க்கிறோம். யோசேப்பு அந்த நேரம் தொட்டு மிகவும் அமைதியாக பொறுப்புள்ளவனாக, ஏனென்றால் கடவுள் சொன்னதை முற்றுமாக நம்பினவனாக, ஏற்றுக்கொண்டவனாக, இது ஒரு பெரிய பொறுப்பு என்றதை ஏற்றுக்கொண்டு இந்த நடத்தில நடந்தவனு போகிறான். அவரை பராமரித்து மரியாதை பத்திரமாக கொண்டு போகிறான். பித்தளைமையிலே போய் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், ஆசிரியத்தில் போகிறார்கள். இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். பொறுப்புள்ள ஒருவனாக ஜோசப்பு காணப்படுகிறார். மனிதன் எப்படி ஜீவிக்கிறான் என்றதை நாங்கள் பல வழியிலே நாங்கள் பேசிக்கொள்வதுண்டு. மனிதன் பொல்லாப்பா மனிதனாக போய்விட்டான், மனிதனத்தில் ஒரு குணாதிசயம் எல்லாம் பிள்ளையாக போய்விட்டது, கள்ளன் காவாளியன்னு சொல்லி நாங்கள் இப்படி மனிதரை பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உத்தமம் உண்மையமான மனிதர் என்று நாங்கள் சிலரை தான் பார்க்கிறோம். இது பரிதாபமான ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் யார் ஒருத்தில விளையை போட்டு தப்பித்துக் கொள்கிறோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த வரலாற்றை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையுமே பேசாத ஜோசப்பும் எத்தனையோ வார்த்தைகளை பேசுறதாக நாங்கள் சொல்லலாம். கடவுள் சொன்னபடி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்றதை ஏற்றுக்கொள்கிறார். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் செய்யறது என்ன, அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறோம். கடவுளே இதெல்லாம் எனக்கு தேவையானது, இது எல்லாம் நீ சரியாக்க வேண்டும், இந்த விதமான பிரச்சனை இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், இப்படிதான் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகிறோம். ஆனால் தேவாலயத்தில் போய் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே நான் என்ன விதமாக இந்த சூழ்நிலை நடந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த வாழ்க்கையும் நான் என்ன விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்பது குறைவு. அந்த விதமாக தான் நாங்கள் கடவுள் வணக்கத்தை ஏற்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜோசப்பு ஒரு வார்த்தையும் பேசவில்லை, முழு பொறுப்பும் எடுத்தவனாக காணப்படுகிறார். இந்த குழந்தைய குறித்த சம்பவம், கிறிஸ்துவை பற்றிய சம்பவம் முற்றுமாக அறிந்தவர் இந்த ஒரே ஒரு யோசிப்பு, அந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். நான் சில நாட்களுக்கு முன்னதாக காரில் போகும்பொழுது ஒரு சீரியை கேட்டுக்கொண்டு போனேன். சீராளி கோவிந்தராஜன் பாடிய ஒரு நல்ல ஒரு பாடல், மனிதன் எல்லாம் அறிந்து கொண்டான், பாலம் வகை புரிந்து கொண்டான், மனிதனாகிய வாழ்வதற்கு அவனுக்கு தெரியவில்லை என்று சொல்லி மாதிரி ஒரு பாடல் வருகிறது. எல்லாம் தெரிந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம், பெரிய ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், பெரிய சாதனைகளை சமைக்க சாதிக்கிறோம், ஆனால் மனிதனாக வாழ மட்டும் அவங்களுக்கு தெரியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். மனிதனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது, அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. எல்லாம் மற்றவர்களை பிள்ளையை போட்டு மற்றவர்கள் தான் எல்லாம் பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். எனக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பகுதியை பங்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். நான் அடிக்கடி என் மனதில் யோசிக்கிற ஒரு கூத்து என்னவென்று பெரியார் இப்படி சொல்கிறார், த டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் யுவர் லைஃப், த டே யூ வர் போர்ன் அண்ட் த டே யூ ஃபவுண்ட் அவுட் வை. மார்க் டைன்ங்கிறவர் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே ரெண்டு நாள் தான் பிரதானமாக இருக்கும், ஒன்று நீ பிறந்த நாள், மற்றது நீ ஏன் பிறந்தாய் என்றதை அறிந்து கொள்ளும் நாள். அதுதான் எங்களுடைய ஆவலாக இருக்க வேண்டும். யோசேப்புக்கு ஒரு தருணம் கிடைத்தது, தன்னுடைய வாழ்க்கையிலேயே எண்ணத்தை நிறைவேற்றக்கூடும் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான், அதன் பிறகு நடந்து கொண்டான். இதுதான் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம், அரசியல் போடுகிறோம், வைத்தியர் மாதிரி பிள்ளை போடுகிறோம், இன்னும் பாணிகள் மேலே பிள்ளை போடுவோம், இப்படியே பிள்ளை போட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்கலாம் என்றது நாங்கள் நினைப்பது குறைவு. இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும், நன்றாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் பல வகையில் பேசிக்கொள்கிறோம். மகாத்மா காந்தி அதை அழகாக சொல்லுகிறார், இப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் ஸ்டார்ட் வித் யுவர் செல்ஃப், நீ உலகத்தை மாற்றி போகணுமானால் நீ உன்னிலேயே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும், அதை தேடி தெரிய வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நத்தாரிலே நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு உண்மையாக இருக்கிறது. யோசேப்பு அமைதியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையை தருகிறார். கடவுள் என்ன சொல்லுகிறார், இந்த வழிநடத்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா, என்னென்ன பொறுப்பை தந்திருக்கிறார், அது எப்படி நிறைவேற்றலாம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து ஜீவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நல்ல நத்தார் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ் நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களே சில மாதங்களுக்கு முன்னர் சிட்னி நகரசபையின் ஆதரவுடன் வெளியான ஒரு இசைப்பேழை எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. சவுண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் ஃப்ரம் ஏசியா பசிபிக் என்று தலைப்படப்பட்ட இசைப்பேழையில் சமோவன், பிலிப்பினோ, ஃபிஜியன், இந்தோனேஷியன், ஜப்பனீஸ், டொங்கன், மெண்டரின் மற்றும் தமிழ் மொழிகளில் பாடப்பட்ட கிறிஸ்மஸ் பாடல்கள் அடங்கிய இசைப்பேழை அது. தமிழ் மொழியில் கிறிஸ்மஸ் பாடலை பாடியிருந்த ராதிகா சுகுமா வைட் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த இசைப்பேழை உருவான கதை கேட்டோம். தமிழ் மொழியில் சரளமாக பேச முடியாது என்று கூறிய ராதிகா சுகுமா வைட் அவர்களின் பதில்களின் சுருக்கத்தை தமிழில் தருகிறேன். கெவின் பாத் மற்றும் பெஞ்சமின் ஓ என்ற இருவரின் முன்னெடுப்பில் சிட்னி நகரசபையின் ஆதரவில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகளில் பாடப்படும் கிறிஸ்துமஸ் பாடல்களை தொகுத்து இசைப்பேழையாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்றார் ராதிகா சுகுமார் வைட்.
Kevin Bathman and Benjamin O are really passionate about multicultural efforts and projects in Australia. They're both migrants from Asia. they thought together of this idea of creating this multilingual Christmas album, just as a random idea. They sought funding from City of Sydney, and thankfully that was granted. And so they wanted to create this multilingual album of Christmas carols, which everyone knows, but in multiple languages. And it's been a really lovely project to be part of.
சமூக வலைத்தளத்தினூடாக தனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது என்றும், கோவிட் கட்டுப்பாடுகள் காரணமாக அவரவர் தத்தமது வீடுகளில் இருந்து கொண்டே இந்த பாடல்கள் பாடப்பட்டன என்றும் அவர் கூறினார்.
So I saw information about it on Facebook. Benjamin O is someone I know through friends, and he posted about this idea and if anyone was interested and could sing in another language from, you know, Asia Pacific countries, get in touch, which I did. Unfortunately, the recording happened through lockdown, so we weren't able to go to a recording studio. We just did it from home. But we had some amazing musicians who were able to do that really, really well. So it was a really smooth process.
Silent Night என்ற மிக பிரபலமான கிறிஸ்துமஸ் பாடலை தான் ராதிகா சுகுமார் ஒயிட் இந்த இசைப்பேழையில் பாடியிருக்கிறார். இந்த பாடலை அவர் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டதற்கு, அமைதியை விரும்பும் அவருக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்தது என்றும், இந்த இசைப்பேழையில் பாடுவதற்கு விண்ணப்பிக்கும் போதே 3 பாடல்களை அவர்கள் தெரிவு செய்து அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
Well, we had the options as part of the application form. We could name top 3 Christmas carols that we could sing in another language. Silent Night was one of them for me. I really like both the music, which, you know, everyone around the world knows, but I like that the songs talk about peace. I could kind of sing it with some heart, I guess. The message of peace is pretty universal. So I was really lucky that Silent Night fell into my lap for my language, and it was lovely to know the words in English and then to be able to sing them in Tamil.
இந்த பாடலை எஸ் குலேந்திரன் என்பவர் மொழி பெயர்த்திருக்கிறார் என்று இசைப்பேழையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து கேட்டபோது, இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பாடப்பட்ட பல கிறிஸ்தவ பாடல்களை 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்தியாவிலும் இலங்கையிலும் பலர் மொழி பெயர்த்திருக்கிறார்கள் என்றும், அப்படியாக வெளியிடப்பட்ட கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய நூல் ஒன்றிலிருந்து தான் இந்த பாடலை தெரிந்து கொண்டதாக ராதிகா சுகுமா ஒயிட் கூறினார்.
The translation I found in a Tamil hymn book from the Church of South India, which was probably released about 50 years ago. So I think somewhere in the last century, a number of people in India and Sri Lanka have translated a number of English and American hymns and carols and put them into a hymn book. And so I just sourced it from there.
மீண்டும் SBS தமிழ் ஒலிபரப்பின் நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கூறி, ராதிகா சுகுமார் ஒயிட் அவர்கள் பாடியிருக்கும் சைலண்ட் நைட் என்ற பாடலின் தமிழாக்கத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
Oh.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.